بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يقول سبحانه وتعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. பேரன்புக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எம்மீது கொண்ட கிருபையின் காரணத்தினால், அவன் எம்மீது விதியாக்கிய கடமைகளில் ஒன்றாகிய ஜும்ஆ கடமையை இந்த மண்ணிலே எம்முடைய தாய்மொழியிலே கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த அமர்வு இறைவனுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று வந்த அமர்வாக இருக்க வேண்டும். அவனுக்காக நாம், அவன் ஏவிய ஏவலுக்கு அடிபணிந்தவர்களாக நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற தூய்மையான எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே முதலாவதாக வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து, உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்தையும் படைத்துவிட்டு இந்த மனிதனையும் படைத்து சொல்லுகின்றான், வஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்துமே உங்களுக்காகத்தான் என்று சொல்லுகின்றான். பூமியை படைத்து அதில் உள்ளவற்றை படைத்துவிட்டு எங்களை படைத்து என்ன சொல்லுகின்றான், இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்தும் உங்களுக்காக நான் படைத்திருக்கின்றேன். ஆக உலகத்தில் படைக்கப்பட்ட எது ஒன்றையும் மனிதனுக்கு அனுபவிப்பதற்கு, மனிதன் அதன் தன்னதாக்கிக் கொள்வதற்கு தகுதியுடையவனாக இருக்கின்றான் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை தடுத்தார்களோ, இவைகள் கூடாது என்று வரையறை விட்டிருக்கின்றார்களோ, அவற்றை தவிர அடுத்த அனைத்தும் எங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது என்பதை இந்த திருமறை வசனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்கு நீ இஸ்லாமிய நெஞ்சர்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை, இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்திலே சிறந்த சமூகமாக இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை, அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஆக்கியிருக்கின்றான். அந்த முஸ்லிம்களுக்கு தான் கண்ணியமும் மரியாதையும் இருக்கின்றது. வலில்லாஹில் இஸ்ஸத் வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் மூமின்களுக்கும் தான் கண்ணியம் உரியது என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வகையிலே கண்ணியத்துக்கு உட்படுத்தப்பட்ட நாம், சங்கைக்கு உட்படுத்தப்பட்ட நாம், நேர்வழி அல்லாஹ்வுடைய நேர்வழி, அல்லாஹ்வுடைய தூய்மையான வழி கிடைக்க பெற்ற நாம் மிகவும் பாக்கியசாலிகள். அவருடைய ஞானத்திற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றவர்கள். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்துக்களை சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே சிந்தித்து பாருங்கள், ஞானத்துக்களில் மிகப்பெரிய ஞானத்தாகிய இஸ்லாத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். ஞானத்துக்களிலே மிகப்பெரிய ஞானத்தாகிய ஹிதாயத் நேர்வழி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகிலே எத்தனையோ முஸ்லிம்கள், எத்தனையோ அமைப்புகள், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும்
நாம் தான் நேர் வழியிலே இருக்கின்றோம், சரியான வழியை நாம் தான் பின்பற்றுகின்றோம் என்கின்ற சந்தோஷத்திலே அவர்கள் தான் சரியான வழி என்று இருக்கின்ற நேரத்திலே அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எந்த வழியை சொல்லுகின்றதோ அந்த வழிதான் நமக்கு சரியான வழி என்கின்ற ஹிதாயத்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதே. இது மிகப்பெரிய நியமத் என்பதை முதற்கண் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி, இந்த நியமத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் மட்டிட்டோம் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களால் கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். சிந்தித்து பாருங்கள் அன்புக்கினியவர்களே, உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமாக எங்களுடைய உடம்பிலே கிடைத்திருக்கக்கூடிய ஞானத்தை பாருங்கள், எங்களுடைய கைகள், கால்கள், கண்கள், காது, மூக்கு போன்றவைகள் எந்த விதமான குறையும் இல்லாமல் தெளிவான மொழியிலே பேசக்கூடியவர்களாக, தெளிவான மொழியிலே, தெளிவான முறையிலே கேட்கக்கூடியவர்களாக, தெளிவான முறையிலே உணரக்கூடியவர்களாக, தெளிவான முறையிலே சிந்தித்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த நிலையோடு ஒரு கிருக்கன் பைத்தியக்காரனை சிந்தித்து பாருங்கள், இந்த நிலையோடு ஒரு குருடனை சிந்தித்து பாருங்கள், இந்த நிலையோடு ஒரு ஊமையனை சிந்தித்து பாருங்கள், இந்த நிலையோடு ஒரு செவிடனை சிந்தித்து பாருங்கள், இந்த நிலையோடு ஒரு நொண்டியை, ஒரு சொத்தியை சிந்தித்து பாருங்கள், என்னென்ன துன்பங்களுக்கு, என்னென்ன கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த கஷ்டங்களை, அந்த துன்பங்களை, அந்த சோதனைகளை எங்களுக்கு ஆளாக்காமல், நாங்கள் அந்த சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உட்படுத்தப்படாமல் மிக தெளிவான, சலீமான, எந்த குறையும் இல்லாத நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு எங்களுடைய தொழிலே பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான், அபிவிருத்தியை ஏற்படுத்தி இருக்கின்றான். உண்ண உணவில்லாமல் பட்டினியால் வாடக்கூடிய மக்களை சிந்தித்து பாருங்கள், தன்னுடைய நேரத்துக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடியவர்களை பாருங்கள், குப்பைகளை கிண்டி அதிலிருந்து உணவுகளை எடுத்து சாப்பிடக்கூடியவர்களை நினைத்து பாருங்கள், உண்ணுவதற்கு உணவில்லாமல் தவங்கி காய்ந்து வறண்டு செத்து போகக்கூடிய சமூகத்தை நினைத்து பாருங்கள். இவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதை ஒவ்வொருவரும் இங்கே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை சிந்திப்பதென்றால் எங்களுக்கு கீழுள்ளவர்களோடு மட்டிட்டு ஒப்பிட்டுத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவைகளுக்கு மேலால், இவைகளுக்கு மேலால் உச்சத்தில் கொண்டு போய் எங்களை வைத்திருக்கின்றான். இந்த உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹு தஆலாவுக்கு எங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்த இந்த தீன், இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எந்த அளவு ஹிதுமத் செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், தாவா பணியிலே எங்களுடைய பங்களிப்பு நாம் எதனை செய்துவிட்டோம், தாவாவுடைய கடமை, ஒவ்வொருவர் மீதும் கடமையான இந்த கடமை, இந்த கடமையிலே என்னுடைய பங்களிப்பு என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த ஹிதாயத்தை, இந்த நேர்வழியை அடுத்தவர்களுக்காக எடுத்துச் சொல்வதற்கான என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாங்கள் ஒருகணம் சிந்தித்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக சிந்திக்கின்றோம், முதலீடு சம்பந்தமாக சிந்திக்கின்றோம், முதலீட்டல் சம்பந்தமாக, பொருளீட்டல் சம்பந்தமாக சிந்திக்கின்றோம். காலை எழுந்தவுடன் வேலைக்கு போவதற்காக மிகவும் அவசரமாக எங்களுடைய வேலைகளை, கடமைகளை முடித்துக் கொண்டு மிகவும் துப்பரவாக அழகான முறையிலே அன்றைய வேலைகளுக்குரிய ஃபைல்களை எடுத்துக்கொண்டு சரியான முறையிலே ப்ரோக்ராம் பண்ணிக்கொண்டு வேலைக்கு நாங்கள் கிளம்புகின்றோம். அதே போன்று அந்த வேலையின் போது எங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதோ, எங்களுடைய அடுத்த தேவைகள் இருந்தாலும் கூட அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த தொழிலே முன்னேற்றம் அடைவதற்கு, எங்களுடைய தொழிலே அதாவது அடுத்த ப்ரமோஷனை எதிர்பார்த்துக் கொண்டு நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே எங்களுடைய பொருளீட்டலையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், மேலும் 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 நான் முன்னேற வேண்டும், பதவி உயர்வு வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவருடைய மனதிலும் இதுதான் இருக்கின்றது. என்னுடைய பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கான வழி என்ன என்பது தான் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய நிலைப்பாட்டிலும் எங்களுடைய வாழ்க்கை வெறுமனை ஒரு இயந்திரம் போல் எண்ணிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். காலையில் எழுந்தவுடன் வேலைக்கு செல்வது, வேலையில் இருந்து வந்தவுடன் சாப்பிடுவது, சாப்பிட்டவுடனே உறங்குவது, திருப்பி அடுத்த தொழிலுக்கு செல்வது, திருப்பிய என்ன எங்களுடைய உடல் ரீதியான சந்தோஷங்களுக்காக அலைவது, இது போன்ற நிலைப்பாடு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதே தவிர அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த நியமத், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எனக்கு கொடுத்து என்னை எந்த விதமான குறைபாடுமற்ற சலீமாக மிகவும் ஆரோக்கியமானவனாக ஆக்கி எனக்கு நேர் வழியையும் தந்திருக்கின்றானே இந்த இறைவன், இந்த மார்க்கத்துக்கு நான் என்ன பணிவிடை செய்தேன், இந்த தவாவை இந்த தவா பிரச்சாரத்தை சரியான முறையிலே எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளிலே என்னுடைய பங்களிப்பு என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? எங்களுடைய பங்களிப்பை பற்றி சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலே வந்து செயல்படக்கூடியவர்கள், தொழில் புரியக்கூடியவர்கள், எங்களோடு எத்தனை அந்நிய சகோதரர்கள் பழகின்றார்கள், எங்களோடு எத்தனை முஸ்லீம் சகோதரர்கள் பழகின்றார்கள், தொழுகை இல்லாமல், மார்க்கத்திலே தொடர்பில்லாமல், பாவ காரியங்களில், மோசமான கிரியைகளில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். என்னோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ரூம்மேட்டாக இருக்கலாம், அல்லது என்னோடு பக்கத்தில் மேசையிலே தொழில் புரியக்கூடியவனாக இருக்கலாம், என்னுடைய அண்டை வீட்டுக்காரனாக இருக்கலாம், பக்கத்து ஊர்க்காரனாக இருக்கலாம், ஒன்றாக பழகுகின்றோம், சாப்பிடுவதற்கு கூப்பிடுகின்றோம், வெளிக்கிழமை செல்வதற்கு, கார்களுக்கு செல்வதற்கு கூப்பிடுகின்றோம், பிள்ளைகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுகின்றோம். தாவாவுடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு இன்றைக்கு இப்படியான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது, இஸ்லாமிய கொள்கை தெளிவான முறையில் விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ் இருக்கின்றது, அதற்கு வா என்று அழைத்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிமே, ஒரு முஸ்லிமை பார்த்து தொழுகை இல்லாதவனாக இருக்கின்றான், நான் இவனை விட்டு ஒதுங்க வேண்டும், தொழும்படி ஏற வேண்டும், தொழுகையை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அவனை விட்டு ஒதுங்கி அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கின்றதா? இஸ்லாமிய பணிகளுக்கு, இஸ்லாமிய நாங்கள் எந்த அளவு உதவி செய்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எம்மோடு பழகக்கூடிய அந்நியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், எங்களால் முடிந்த தாவாவை நாங்கள் அவர்களுக்கு செய்திருக்கின்றோமா? எத்தனையோ பேர் எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்நியர்கள் இருக்கின்றார்கள், எங்களோடு ஒரு சமமாக வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? தாவா ரீதியான அமைப்பு நாம் எதனை செய்திருக்கின்றோம்? அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் மட்டிட்டால் அளவிட முடியாத நியமத்துக்களை பெற்றுக்கொண்டு, அருள்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்திலே எங்களுடைய பதவி உயர்வுகளையும், இந்த உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கையையும், இந்த உலகத்திலே மேலதிகாரியாக வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, மறுமை நாள் என்பதை சிந்திக்காமல், அந்த மறுமை நாளிலே பதவி உயர்வுக்காக, அந்த மறுமை நாளிலே கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் சம்பந்தமாக சிந்திக்காமல், வெறுமனை ஒடுங்கி போனவர்களாக, மறுமை சிந்தனையற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலை நீடிக்குமானால் இது எங்களுக்கு ஆரோக்கியமானதல்ல. இந்த நிலையிலே நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் உட்பட்டவர்களாக ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்ன வேலையை, எந்த விதமான அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நான் ஞாபகம் ஊட்டலாம் என்று நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? மறுமை நாளிலே மஹ்ஷருடைய நிலையிலே ஒரு மனிதன் நான்கு கேள்விகளுக்கு உட்படுத்தப்படாமல் அவனுடைய அடுத்த எட்டை எடுத்து வைக்க முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் அவனுடைய பொருளாதார நிலை சம்பந்தமாக கேட்கப்படுவான். அதனை எப்படி உழைத்தாய், எப்படி செலவிட்டாய், அதே போல அவனுடைய இளமை சம்பந்தமாக கேட்கப்படுவான். அதனை எவ்வாறு நீ செலவழித்தாய், அதே போல அவனுடைய உடல் சம்பந்தமாக கேட்கப்படுவான். அந்த உடல் மூலம் எப்படியான கரிக கிரிகைகளை செய்தாய் என்பது சம்பந்தமாக கேட்கப்படுவான். அதே போன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன் அறிவு சம்பந்தமாக அதனை எப்படி பயன்படுத்தினாய் என்பது சம்பந்தமாக கேட்கப்படுவான். ஆக அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் எங்களிடத்திலே கேட்கப்பட இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கு நாம் விடையளிக்காமல் நாம் அந்த மஹ்ஷரிலே அடுத்த எட்டை எடுத்து வைக்க முடியாது என்கின்ற பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பொறுப்புகள் சம்பந்தமாக கேட்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்கூலும் என்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவர்களுடைய பொறுப்பு சம்பந்தமாக கேட்கப்படும் என்கின்ற ஹதீஸை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டிலே எனக்கு மிக அத்தியாவசியமாக தேவையாக இருப்பது, நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய இந்த சூழலுக்கும் எங்களுடைய இந்த நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்வதற்காக அத்தியாவசியமாக நாங்கள் அர்ப்பணிப்பு என்கின்ற ஒன்றின் மீது கடமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களுடைய அர்ப்பணிப்பு இரண்டு வகையாக நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை சொல்லலாம். ஒன்று, எங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது, எங்களுடைய உடல் ரீதியான அர்ப்பணிப்பை சொல்லலாம். அடுத்தபடியாக எங்களுடைய பொருளாதார ரீதியான அர்ப்பணிப்பை செய்யலாம். இந்த இரண்டு வகையின் மூலமும் இஸ்லாமிய தாவாவுக்கு, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு, இஸ்லாமிய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எங்களால் முற்பட முடியும், எங்களால் செயல்பட முடியும், இந்த நிலைப்பாட்டை நாங்கள் விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு முற்பட வேண்டும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக உடல் ரீதியான அர்ப்பணிப்பு என்கின்ற நேரம் இஸ்லாமிய தாவாவின் மிக முக்கியமான கட்டம். இந்த உடல் ரீதியான அர்ப்பணிப்பு என்கின்ற நேரத்திலே எங்களை நாங்களே அர்ப்பணிப்பது என்கின்ற நேரத்திலே முதலாவதாக எங்களிடத்தில் தாவாவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? நாங்கள் எங்களை உண்மையான முஸ்லிம்களாக மாற்றிக்கொள்வோம். நாங்கள் எங்களை ஒரு முன்மாதிரியாக மாற்றிக்கொள்வது, புதுவா ஹசனா சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரத்திலே அவர்களுடைய தஅவாவுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக, மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த புதுவா முன்மாதிரி இருந்திருப்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அஸ்வத் இப்னு யஸீத் அன்னஹ்ரி என்று சொல்லக்கூடியவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், மனைவி இடத்திலே கணவனை பற்றி கேட்கின்றார்கள், மா கான யஸ்ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத், நபி அவர்கள் வீட்டிலே என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்டதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், வீட்டிலே எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய வீட்டுடைய நிலைமை என்ன என்று கேட்டதற்கு, வீட்டிலே தன்னுடைய மக்களுக்கு அதாவது மனைவிக்கு குடும்பத்துக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடியவர்களாக, அவர்களோடு அவர்களுடைய பணிகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகைக்கான அதான் சொல்லப்பட்டால் உதவு செய்து கொண்டு பள்ளியை நோக்கி கிளம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்களுடைய குணம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது காணகுரு குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனுடைய குர்ஆன் சொல்லக்கூடியதாக இருந்தது, நல்ல பண்பாடு கொண்டதாக இருந்தது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் அன்புக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் அவர்களுடைய தஅவா வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா நிஅமத்தி மினல்லாஹி லிந்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவ்லி, தஅவாவுக்கு வெற்றி இதுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். என்ன காரணம், நீ அவர்களோடு நன்மையான மென்மையான அமைப்பிலே நல்ல பண்பாற்றோடு நடந்து கொள்ளாது இருந்திருந்தால் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம்தான் நீர் அவர்களோடு நல்ல பண்பாட்டோடு நடந்து கொண்டீர்கள். அப்படி அந்த முறையிலே நீங்கள் ஒழுக்கமான குணங்களோடு இருக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் அந்த தஅவாவிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டீர்கள், உம்மை சூட அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதன் மூலம் அஹ்லா பண்பாடு மிக முக்கியமான ஆயுதம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மிக முக்கியமான ஆயுதம் இந்த ஒழுக்க பண்பாடு. இந்த தாவாவிலே நாங்கள் பெரிதாக தாவாவுக்கு ஆக வேண்டி எங்களுடைய ஆயுதையே அர்ப்பணித்து குந்தி கொண்டு அர்ப்பணித்தான் செய்யணுங்கிறதில்லை, எங்களால் அட்லீஸ்ட் இஸ்லாமிய கொள்கைகளை எடுத்து நேர்த்தியான முறையிலே வாழ்ந்து காட்டுவது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் எடுத்த கடனை ஒழுங்கான முறையிலே கொடுப்பது, கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவது, நேரம் குறிப்பிட்டு ஒன்றை வாக்களித்தால் அதனை அந்த நேரத்துக்கு நிவர்த்தி செய்வது, இது போன்ற சரியான பண்பாடுகள், உதவி செய்தல், ஒத்துழைப்பு வழங்குதல், இது போன்ற சரியான பண்பாடுகள் அஹ்லாக்குகள் மூலம் இஸ்லாத்தை நாங்கள் வளர்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு சிறிய ஒரு எடுத்துக்காட்டு போதுமானது. வரலாற்றிலே நடந்த சம்பவங்களை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு நாட்டிலே ஒரு சகோதரர் வண்டியிலே செல்லுகின்ற நேரம் டிக்கெட் எடுக்க வேண்டும். அவர் டிக்கெட் எடுத்த உடனே புதிய தம்பதிகள் இருவர் ஏறுகின்றார்கள் வண்டியிலே. வண்டியிலே ஏறிய அந்த தம்பதிகள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் இருந்த காசை கொடுக்கின்றார்கள். கிழிந்த காசாக இருப்பதனால் அந்த டிக்கெட் கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுகின்றார். அப்பொழுது இவர்களிடத்திலே காசு இல்லை, கொடுப்பதற்கு வழி இல்லை, தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு முஸ்லீம் என்ன செய்கின்றார், அந்த காசை வேண்டிக்கொண்டு அதற்கு பதிலாக அதே நாணயத்தை வேறொரு நாணயத்தை கொடுக்கின்றார். கொடுத்த உடனே அதனை எடுத்து அவர்கள் டிக்கெட் எடுக்கின்றார்கள். அப்பொழுது இவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இவ்வளவு பேர் எங்களுடைய மக்கள் இருக்கின்ற நேரம் ஏன் நீங்கள் இதனை இந்த இப்படியான வேலையை செய்தீர்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய மார்க்கம் இதனை ஏவுகின்றது, உங்களுடைய மார்க்கம் என்ன, இஸ்லாம், அதனை பார்க்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இவர் இறங்கக்கூடிய இடத்திலே இறங்கி அந்த அவர்களுடைய மார்க்கத்தை தெளிவாக விளங்கி இஸ்லாத்தை தழுவிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் காரணத்தை பாருங்கள், சிறிய காரணம் எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகள் ஒரு முஸ்லீமுடைய ஒரு காவியுடைய உள்ளத்தை மாற்றி இஸ்லாத்தின் பால் அழைக்கக்கூடியதாக மாறிவிடும். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்று எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்ல முடியும். மிக முக்கியமாக பண்பாட்டு ரீதியான அமைப்பிலே நாங்கள் எங்களுடைய தாவாவை செய்ய முடியும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய தாவாவுக்கு இந்த இஸ்லாமுக்கு செய்கின்ற ஹிதுமத்துக்களிலே மிக முக்கியமாக எங்களுடைய ஒத்துழைப்புகள், எங்களுடைய நேரங்களை ஒதுக்குவது. இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக நாங்கள் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கின்றோம், எங்களிலே எத்தனை பேருக்கு தொழுகையை சரியான முறையிலே தொட முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். வருஷ கணக்கிலே தொடக்கூடியவர்கள், வருட கணக்கிலே தொடக்கூடியவர்கள் சில நேரத்திலே பக்கத்திலே நின்று தொழுவதை பார்க்கின்றோம். ஆச்சரியமாக இருக்கின்றது. இவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இவ்வளவு காலம் தொழுகின்றார்கள், தொழுகையிலே ஓதக்கூடிய அத்தியாவசியமான துஆக்கள் பாடம் தெரியாது, தொழுகையிலே எந்த அமைப்பிலே ஒருங்கிணைத்து தொழ வேண்டும் என்பது தெரியாது. இவைகளை கற்றுக்கொள்வதற்காக, சரியான முறையிலே விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டும். இப்படியாக ஒதுக்குவதன் மூலம் நாங்கள் கற்று எங்களுடைய சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுப்பதன் மூலம் இஸ்லாமிய தாவாவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்ய முடியும். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டத்திலே தம்முடைய உயிர்களை கூட துச்சமாக மதித்து இஸ்லாத்திற்காக வேண்டி போராடி மரணித்தார்கள். எங்களுக்கு அப்படியான வாய்ப்புகள் இல்லை. அதற்கு வயப்பட்டால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு தயாராவது எப்படி? நாங்கள் குறைந்தபட்சம் எங்களுடைய நேரத்திலே, எங்களுடைய பண்பாட்டிலே கொஞ்சத்தை மார்க்கத்துக்காக ஒதுக்குவதற்கு தயாரில்லாத நிலையிலே எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் எப்படி நாங்கள் ஒதுக்க போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரரே, இஸ்லாமிய தாவாவுக்கு ஒத்துழைப்பதிலே முதலாவது வழிமுறை இதுவாக இருக்கின்றது. அடுத்த வழிமுறையாக இருப்பது எங்களுடைய பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பு. நாங்கள் ஒழுங்கான முறையிலே எங்களை மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதோடு பொருளாதாரத்தால் எங்களால் ஒத்துழைக்க முடியும். தாராளமாக ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒரு ரூபாயுடைய ஒரு ரியாலுடைய புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும், ஒரு கேசட் பீஸை ஒரு சிடியை கொண்டு போய் கொடுக்க முடியும். குறைந்த செலவிலே இப்படியான செயல்பாடுகளின் மூலம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஒரு ரூபாயுடைய கேசட் பீஸை, ஒரு ரூபாயுடைய சிடியை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கிறது, ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுப்பது, அதன் மூலம் அவன் வாசித்து இஸ்லாத்துக்கு வர முடியும். நாங்கள் ஆனால் இது அல்லாத எத்தனையோ விடயங்களுக்கு எங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை தூண்டுகின்றது, தர்மத்தை தூண்டுகின்றது. தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் தர்மத்தை தூண்டுவது இரண்டு நோக்கங்களுக்கு தர்மத்தை தூண்டுகின்றது. ஒன்று, மனிதர்களுடைய பட்டினியை போக்குவதற்காக தர்மம் செய்யும்படி தூண்டுகின்றது. அடுத்ததாக இஸ்லாமிய தாவாவுக்காக தர்மம் செய்யும்படி தூண்டுகின்றது. இந்த இரண்டு காரணத்துக்காகத்தான் இஸ்லாம் தர்மத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த எங்களால் முடிந்த ஒரு நிலைப்பாடுதான் இந்த தர்மம் என்பது. எங்களால் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கேற்றவாறு நாங்கள் தர்மத்தை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், யாராவது ஒருவர் ஹலாலான உழைப்பின் மூலம் ஒரு பேரித்தம்பல அளவுக்கு தர்மம் செய்தாலும் கூட அதனை அல்லாஹு தஆலா தன்னுடைய வழக்கையினால் பிடித்துக் கொள்கின்றான். பிடித்துக் கொண்டு எந்த எப்படி வளரச் செய்கின்றான் என்றால், உங்களில் ஒருவருக்கு ஒரு குதிரை குட்டி கிடைத்து விட்டால் அதனை வளர்ப்பதற்கு எப்படி அழகாக வளர்ப்பீர்கள், அதுபோன்று அல்லாஹு தஆலா அதனை வளர்த்து ஒரு மலை போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்றான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். தர்மம், ஒரு பேரித்தம் பல அளவுக்கு தர்மம் செய்தாலும் இப்படி நன்மை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் மனிதனுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? இந்த பொருளாதாரத்தை தேடுவதிலே என்னுடைய செல்வம் எனக்கு தேவை என்று சொல்லி பொருள் ஈட்டலிலே மிகவும் மும்முரமாக சென்று கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஹராமா ஹலாலா என்பது கூட சிந்திக்காமல் அவன் பொருள் ஈட்டுகின்றான். அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கின்றான், அடுத்தவனிடத்தில் பொய் சொல்லி பிழைக்கின்றான், அடுத்தவனை கீழே தள்ளிவிட்டு அவருடைய பொருளை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றான். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதீதிலே நாங்கள் பார்க்கின்றோம், யஹூதி இப்னு ஆதம் மாலி மனிதன் சொல்லுகின்றான், ஆதமுடைய சந்ததி சொல்லுகின்றான், என்னுடைய செல்வமே என்று சொல்லுகின்றான். ஆனால் அவனுடைய செல்வமாக இருப்பது என்ன? அவன் உண்டு கழித்ததும், உடுத்து கிழித்ததும், தர்மம் செய்து சேகரித்ததும் தான் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், மனிதனுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, தான் உடுத்தது தன்னுடைய சொத்து அழிந்து போய்விடுகின்றது. தான் தான் உடுத்தது அதே போல ஒன்று கழித்தது அதுவும் எனக்குரியதாக இருக்கின்றது. அடுத்ததாக எனக்கு என்று இருக்கக்கூடிய சொத்து என்ன என்று சொல்லுகிறார்கள்? தர்மம் செய்தது. தர்மம் செய்தது மாத்திரம்தான் எனக்குரியதாக இருக்கின்றது. இஸ்லாமிய பணிக்காக நாங்கள் தர்மம் செய்தோம் என்றால், இஸ்லாமிய கட்டளைக்காக நாங்கள் தர்மம் செய்தோம் என்றால், அதுதான் எங்களுடைய சேவிங் அக்கௌண்ட். நாங்கள் சேவிங் அக்கௌண்ட்ல போடுகின்றோம். உண்மையான நிரந்தரமான சேவிங் அக்கௌண்ட் எங்களுக்கு அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மறுமை நாளிலே அது வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கப் போகின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களில் இந்த தர்மத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. இதனை சிறப்பித்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்ற நேரம், நீங்கள் விசுவாசிகளே, நீங்கள் தர்மம் செய்யுங்கள். உங்களை ஒரு நாள் வந்து அடைவதற்கு கொள்வதற்கு முன்னால், மரணத்திற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மேலும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுக்கு மர்மை மரணம் நெருங்கிவிட்டால் அந்த நேரத்திலே மனிதன் என்ன சொல்லுவான்? கொஞ்ச நேரம் பிற்படுத்தினாய் என்றால் நான் என்ன செய்வேன்? தர்மம் செய்து நல்லவர்களாக மாறிவிடுவேன். மரண நேரத்தில்தான் அவனுக்கு தெரியும் மிக சிறந்த அவன் என்னன்னு. தொழுது நல்லவனாவேன்னு சொல்லல, அந்த இடத்துல நோன்பு பிடிச்சு நல்லவனாவேன்னு சொல்லல, வேற எந்த அவனையும் சொல்லாம என்ன சொல்லுகின்றான்? உயிரின் தொண்டக்குடிய பிடிச்சு கொண்ட நேரத்துல அல்லாஹ்வை கொஞ்சம் பிற்படுத்தி, நான் தர்மம் செஞ்சு நல்லவனா மாறி வர்றேன்னு சொல்லி அல்லாஹ் மனிதன் சொல்லுவான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லுகிறான். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தர்மம் சம்பந்தமாக, இஸ்லாமிய மார்க்கத்துக்கான சேவை சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை பார்க்கின்றோம், நிறைய விடயங்களை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்ல ஆரம்பித்தவுடனே முஷ்ரிக்கீன்கள் பிடித்துக் கொள்கின்றார்கள். ஏன் பிடித்துக் கொள்றாங்க? நீ ஒண்ணும் இல்லாதவனா இந்த இடத்துக்கு வந்து சொத்து சுகங்களுடைய போக போகின்றா என்று கேட்டவுடனே, இதை நான் தந்துட்டேன், இந்த சொத்து சுகங்களை அர்ப்பணிச்சு விட்டா என்னை என்னுடைய மார்க்கத்தோட விட்டுருந்தீங்களான்னு சொல்லி அதனை கேட்டு அவ்வளவு சொத்து சுகங்களையும் விட்டு விடுகின்றார்கள். மரண அதாவது அதற்கு பின்னால் ஹிஜ்ரத்தை சென்றடைகின்றார்கள். இது போன்ற ஹிஜ்ரத்தின் போது நாங்கள் பார்க்கின்றோம், மக்காவிலே இருந்த மிகச் செல்வந்தராக இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்றவர்கள் எத்தனையோ பேர் சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு தஹ்வா இஸ்லாமிய பணி, இஸ்லாம் தான் மிக முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு செல்கின்றார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு சேவை செய்கின்ற விடயத்திலே எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும். திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். தின்றதுக்கு ஒண்ணும் இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேரிக்கப்பழம், பாதி பேரிச்சம்பழம், சில நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு கிடையாது ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிடக்கூடியவர்களாக இதுவும் இல்லாத நிலையில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டியும் படிப்பதற்காகவும் கால நேரங்கள் ஒதுக்கி கொண்டிருக்கின்றாங்க. இவர்களுடைய முறைப்பாடு ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன, லெட்டுக்கு போக மாட்டேங்குது முறைப்பாடு செய்யறாங்க. எதுக்கு லெட்டுக்கு போக மாட்டேன்னு ஏன் முறைப்பாடு செய்யறாங்க? உள்ள போனால்தான் வெளியே வரும், சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு இருந்தவங்க தர்மத்துடைய வசனம் இறங்குது. அபி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தர்மம் சம்பந்தமான வசனம் இறங்கிய உடனே இந்த திண்ணை தோழர்களாக தொழில்துறை ஒன்றும் கிடையாதவர்களாக இருந்தவங்க என்ன செய்யறாங்க? வசதி உள்ளவங்க கொண்டு வந்து தர்மம் செய்யறாங்க. தர்மத்துடைய வசனம் இறங்கிய உடனே வசதி உள்ளவங்க கொண்டு வந்து தர்மம் செய்யறாங்க. வேதனை கவலை கஷ்டமான ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறதுக்கு இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்றது ஒன்றும் இல்ல. என்ன பண்றாங்க தெரியுமா? பக்கத்து பக்கத்து இடங்களுக்கு போறாங்க, வேலை தேடி போறாங்க, வேலை தொழில் தேடி போறாங்க. எதுக்கு தொழில் தேடி போறாங்க? வயிற்று நினைக்கிறது கிடையாது. போயிட்டு வந்து என்ன செய்யறாங்க? அதுல கிடைச்சவன் தான் சாப்பிடுறதுக்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துடுச்சுன்னு சொல்லி தர்மம் பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுடைய நிலைப்பாட்டை இஸ்லாத்துக்கு எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க, தாவா பணிக்கு எந்த அளவு சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்க வேண்டும். இந்த சேவையை பார்த்து அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசன இந்த வேலையை செய்யற நேரம் முனாஃபிக்கீன்கள் பார்த்துக்கிட்டு நையாண்டி பண்றாங்க. இந்த உன்னுடைய ஒருவா, உன்னுடைய ஒருதியார், உன்னுடைய ஒரு திருகம் மார்க்கத்துக்கு தேவையான்னு கேட்கிறாங்க. வசதி படைச்சவங்களை பார்த்து அவங்க தர்மம் பண்றதை பார்த்து முஷ்ரிக்கீன்கள் என்ன சொல்றாங்க? முனாஃபிக்கீன்கள் முகஸ்துதிக்காக செய்யறான்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை வசனத்தை இறக்குகின்றான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத் அல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த முனாபிக்கீன்கள் மூமின்கள் விசுவாசிகளுடைய சதக்காத்தில் அவர்கள் கேவலப்படுத்துகின்றார்கள், நையாண்டி செய்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவங்களோட முயற்சியை தவிர, அவங்களுக்கு முயற்சிக்கு கிடைத்ததை கொண்டுதான் அவங்க தர்மம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் அவர்களை கேவலப்படுத்துகின்றார்கள், நையாண்டி பண்ணுகின்றார்கள். அல்லாஹ் இவர்களை நையாண்டி பண்ணுவான்னு சொல்லி ஒரு ரியாலா, ஒரு திருகமா, நிஸ்பு திருகமா உன்னுடைய செயல் கபூல், என்ன தூய்மையான எண்ணத்தோடு செய்கின்றாய் என்பதை அல்லாஹ்வுத்தால அந்த இடத்திலே தஸ்கியா பண்ணி சொல்லுகின்றான். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த வசனம் இறங்கியவுடனே அவர்கள் ஆசையாக வைத்திருந்த ஒரு குதிரை, மிகவும் அழகாக வைத்திருந்த அதுதான் அவருக்கு இருந்த சொத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல இது தவிர ஒரு சொத்தும் கிடையாது, இதனை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் பண்றேன்னு சொல்லி தர்மம் பண்ணிய வரலாறுகளை எல்லாம் பார்க்கின்றோம். ஆக அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய பணிக்காக நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுடைய தியாகம், தாவா பணிக்காக உடல் ரீதியான நேரம் ரீதியான கால நேரங்களை அர்ப்பணித்து, பொருளை அர்ப்பணித்து, உடலை அர்ப்பணித்து தியாகங்களுக்கு மேல் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்டார்கள். இல்லாதவர்கள் கூட தேடி உழைத்து மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பு செய்தார்கள். எங்களுடைய பணி என்னவாக இருக்கின்றது? அவர்களுடைய பணியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் மிகவும் பின்னோக்கியவர்களாக, மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய பணிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஒரு அழகான ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இந்த ஆரோக்கியத்தான் நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய பணிக்காக, அல்லாஹ்வுடைய தீனுடைய தாவாவுக்காக நாங்கள் செயல்படவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் செல்லக்கூடியவர்களாக, கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து நாங்கள் செயல்படுவோமாக. அன்புக்கன் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தஆலா, நான் ஆரம்பத்திலே குத்பாவுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து, உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து எல்லாவற்றையும் எங்களுக்கு என்று தந்திருக்கின்றான். எங்களுக்கு தந்துவிட்டு எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது நாங்கள் அவனுக்குரியவர்கள். அல்லாஹ் அனைத்தையும் எங்களுக்கு தந்துவிட்டு இது அவ்வளவும் உனக்குரியது, நீ எனக்குரியவன், என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து செயல்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த ஆரோக்கியமான நிலையிலே நாங்கள் கட்டாயமாக அவனுக்காக அர்ப்பணிப்பு செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி செய்ய வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் என்றால், அழகான முறையில் அதனை ஆசையூட்டி சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக அதனை கட்டளையாக சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக அப்படியான இந்த இப்படியான தாவா ரீதியான உழைப்புகளை நாங்கள் செய்யவில்லை என்றால் அதன் மீது எச்சரிக்கை செய்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருப்பது நாங்கள் எங்களால் முடிந்த அளவு இந்த தீனுக்கு நாங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், தீனுக்காக வேண்டி எங்களால் முடிந்த அளவு சேவைகளை செய்ய வேண்டும், எங்களுடைய குழந்தைகளை தீனுடைய அடிப்படையிலே வளர்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே எங்களுடைய சந்ததிகளுக்காகத்தான் உழைக்கின்றோம், எங்களுடைய குழந்தைகளுக்காகத்தான் உழைக்கின்றோம், எங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய வேலைப்பழுக்கள் அவர்களை விட்டு பராபாகிவிடக்கூடாது, அவர்களுடைய ஒழுக்க நிலைமை சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். இன்று பார்க்கிறோம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு மோசமான செயல்பாடுகள் பாடசாலைகளிலே இருக்கின்றது, அவைகள் சம்பந்தமாக நாம் அகற்றிக் கொள்வது கிடையாது. ஹராமான செயல்பாடுகள், ஷிர்கான செயல்பாடுகள் எங்களுடைய பாடசாலைகளில் நடக்கின்றது. ஒன்னும் நாங்கள் கணக்கெடுக்காம உள்ள போய் படிச்சுட்டு வந்தா சரி, எந்த பண்பாடாக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா சரி, எந்த புள்ள நல்ல ரிசல்ட் எடுத்தா சரி அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறோம். உள்ள கல்வியில உயரணும்னு நினைக்கிறோம். தீனில் அடிமட்டத்துக்கு போனாலும் கூட அது சம்பந்தமான அலட்டிக் கொள்ள தேவையில்லை, கல்வி நல்ல ஸ்டாண்டா இருக்குது, நம்மளோட ஸ்கூல்ல தான் அடுத்த நாட்டுக்காரன் கூட வந்து சேர்க்கிறான் அப்படிங்கிற பெருமையில இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இஸ்லாமிய பண்பாடுகளை பேணி வளர்க்கக்கூடிய கல்லூரியாக, பாடசாலையாக அதனை மாற்றுவதற்கான முயற்சிகளை யாராவது செய்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். தஹ்வா பணியிலே மிக முக்கியமான பணி எங்களுடைய குழந்தைகளை சரியான முறையிலே வளர்க்கவில்லை என்றால் எதற்கு எங்களுக்கு இந்த உழைப்பு, எதற்கு எங்களுக்கு இந்த வாழ்க்கை? இதைவிட நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும்? கொஞ்சம் நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டிலே 1000 ரூபாய் நாளைக்கு தேடுபவன் நிம்மதியாக சந்தோஷமாக தீனை ஒழுங்காக பிடித்துக் கொண்டு வாழ்கிறான். நான் லட்சம் தேடியும் தீனில்லை என்று சொன்னால் கேவலம் அந்த வாழ்க்கை தேவையில்லை என்கின்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இப்படியான பூமியிலே வந்து தீனை சரியான முறையில் எங்களுக்கு நிலைநாட்ட முடியவில்லை என்றால், தீனுக்கு என்னால் ஹிதுமத்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், தீனை சரியான முறையில் முறைப்படுத்துபவர்களோடு ஒத்துழைப்பாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால், எனக்கு எதற்கு இந்த கேவலமான வாழ்க்கை என்பதை ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் அனைத்தையும் தந்திருக்கின்ற நேரத்திலே அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதனை நிராகரித்தீர்கள் என்றால் என்னுடைய வேதனை கடுமையானது பிடி கடுமையானது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு வினாடி நேரத்திலே ஒரு செகண்டிலே எங்களுடைய பொருளாதாரங்கள் அப்படியே அடிபட்டு போக முடியும். அல்லாஹ்வுக்கு நேரம் தேவையில்லை, குன் என்ற வார்த்தை போதுமானது, அப்படியே அடிபட்டு எங்களை மிகவும் அடிமட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, இதனை மனதில் கொண்டு என்னுடைய வாழ்க்கை எதற்காக, நான் எதற்காக வாழ்கின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து வாழ்கின்றன இல்லையே என்பதை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான அரும்பணிப்புடைய வாழ்க்கையாக எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞானத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவதன் மூலம் அவருடைய அருளையும் அவருடைய திருப்தியையும் முழுமையான முறையிலே பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் உட்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக.